قال صلى الله عليه وسلم ألا أخبركم بخيركم من شركم. رسول الله صلى الله عليه وسلم ஜனங்கள் மனிதர்கள் ஒன்று திரண்டு இருக்கிற ஒரு இடத்திற்கு வருகை தந்தார்கள். அங்கே வந்து நின்று கொண்டு அந்த சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், அலா உஹிருக்கும் பிஹைருக்கும் மின் ஷர்ரிக்கும், உங்களில் தீயவர்களிடத்திலிருந்து நல்லவர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். பசக்கத்தில் போன மனிதர்கள் அத்தனை பேர்களும் அமைதியாக இருந்தார்கள், பதில் சொல்லவில்லை. பெருமானார் செல்லல்லாறு சொன்னவர்கள் மூன்று முறை அப்படி கேட்டார், உங்களிடத்திலிருந்து உங்களுடைய கெட்டவர்களிடத்திலிருந்து நல்லவர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிந்து கேட்கணும் அப்படின்னு மூன்று முறை திரும்ப திரும்ப கேட்டார். போது ஒரு மனிதர் எழுந்து இனற்கும் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் எழுந்தார், பலா யார் சொல்லலா, சொல்லுங்கள் யார் சொல்லலா அப்படின்னு சொல்லி சொன்னார். காலப்ப செல்லல்லாறு சொன்னார்கள், ஹைருக்கும் மண் எரிஜா ஹைரகு ஒயோமின் சர்வகம், உங்களிலே சிறந்தவர் யாருன்னு சொன்னால் அவரிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்கப்படும், அவருடைய தீமையை பற்றி அச்சம் தீர்ந்திருக்கப்படும். இந்த மனிதர் நல்லதுதான் செய்வார், கெடுதி செய்ய மாட்டார் அப்படின்னு, இவருக்கு இவரிடத்திலிருந்து நமக்கு கெடுதி வராது அப்படின்னு மனிதர்கள் என்ன செய்வார்கள், அவர் மீது ஒரு விதமான அச்சம் தீர்ந்த நிலை, அச்சமற்ற நிலையிலே இருப்பார்கள். ஷர்ருக்கும் மண் எரிஜா ஹைருக்கும் ஒலாயுக்கும் ஷர் உங்களிலே கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்கப்படும், ஆனால் தீமையை மட்டும் அவரிடத்திலிருந்து அச்சம் தீர்ந்திருக்க முடியாது, அவற்றிலிருந்து கெடுதி உண்டாகும். ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் நன்மையை செய்கிறார், அதே நேரத்தில் எந்த தீங்கு செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை. இன்னொரு மனிதர் இருக்கிறார், நன்மையை செய்வார் ஆனால் கெடுதியை செய்வார். இந்த மனிதர் உங்களிலே கெட்டவர் என்பதாக சரணாலசன் இங்கே குறிப்பிடுகிறார். பொதுவாக இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி மார்க்கம், சாந்தமான மார்க்கம். இஸ்லாத்தில் வன்மைக்கு இடம் கிடையாது. எல்லா விஷயங்களிலும் பாருங்கள், பேரிலேயே சாந்தி என்ற பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அமைதி சாந்தம், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே. பெருமானார் சரணாலசன் சொல்லுகிற போது ஈமான் கிட்டத்தட்ட 70 லட்சம் கிளைகளை கொண்டது. ஒரு மரம் இருக்கிறதா, அந்த மரத்திற்கு எப்படி கிளைகள் இருக்கிறதோ அது போல 70 லட்சம் கிளைகள் ஈமானுக்கு உண்டு. அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாகும். அதிலே மிகவும் தாழ்ந்தது எது என்று சொன்னால் பாதைகளிலே மனிதர்களுக்கு இடையூறு தருகிற பொருள்களை அகற்றுவதாகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ மனிதர்கள் யாரோ அறிமுகம் இல்லாதவர்கள், யாரும் சம்பந்தம் இல்லாதவர்கள் ஒரு வழியிலே நடந்து போகிற போது அவர்களுக்கு கூட தீங்கு விளைவித்துக் கூடாது என்று எண்ணுகிற மனப்பான்மை கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். எந்த விதத்தில் யாருக்கும் தொந்தரவாக வாழக்கூடாது, தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் எந்த நல்ல அமலையும் செய்யவில்லை ஆனால் அவன் சுவர்க்கத்திலே நான் பார்த்தேன், அவன் செய்த ஒரே நல்ல காரியம் என்னவென்று சொன்னால் பாதையிலே ஒரு மரம் இருந்தது, அது மனிதர்களுக்கு இடையூறாக இருந்தது, அந்த மரத்தை அவன் வெட்டினான். அந்த மரத்தை வெட்டி மனிதர்களுக்கு போக்குவரத்திற்கு வசதி செய்து கொடுத்த ஒரே காரணத்திற்காக அவனை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று சொன்னான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். அல்லாஹுக்கு செய்கின்ற கடமைகளுக்கு அடுத்து அல்லாஹுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த முஸ்லிம்கள் பிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிற உயிரினங்களுக்கும் இடையூறாக வாழக்கூடாது, எந்த விதத்திலும் இடையூறு என்பது அவர்களுக்கு உண்டாகக்கூடாது. அப்படி இருக்கிற இஸ்லாமியர்கள் வன்முறையில் ஈடுபடுவார்களா, தீவிரவாதத்தில் ஈடுபடுவார்களா, பிறர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வெடிகுண்டு வைப்பதில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்களா, இஸ்லாமிய பண்பல்ல. யாரோ ஒருத்தர் ஒன்றை செய்கிறார் என்பதற்காக ஒரு சமுதாயத்தின் மீது முழு குற்றத்தையும் போட்டு அவர்களை ஒடுக்குகிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் நிறைய காணுகிறோம். ஜெர்மன் நாட்டுடைய ஹிட்லர் யூதர்களை எல்லாம் தேடி 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 கண்டு கொண்டு ஒழித்தான். அவன் மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே வந்தான். அவனுடைய சுய வரலாறுகள் கூட எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைக்கும் பொய்க்கும் மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறதுன்னு சொன்னான், அவன் எழுதி வச்சிருக்கான். உண்மைக்கும் பொய்க்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அது என்ன என்று சொல்லுகிற போது, ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையாகிவிடும். அதான் வித்தியாசம். பொய் தான் அது, ஆனால் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிற போது அது உண்மையாகிவிடும். அதுபோல யூதர்களின் மீது அவன் கடுமையான வெறுப்பு கொண்டிருந்தான். அந்த யூதர்களை இவர்களால் உலகுக்கு அழிவு இருக்கிறது, இவர்களால் உலகுக்கு மிக தீமை இருக்கிறது அப்படின்னு செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டே வந்தார் பல ஆண்டுகளாக. ஜெர்மன் நாட்டுடைய மிகப்பெரிய அறிவாளிகளும் தத்துவ ஞானிகளும் கூட அவருடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு, யூதர்கள் என்று சொன்னால் மோசமானவர்கள், அவர்கள் கெட்டவர்கள், அவர்களுக்கு உலகிலே அவர்கள் அறிவுதான் ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தபோது, இதை கேட்டு 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 யூதர்களுக்கே தங்களின் மீது சந்தேகம் உண்டாகிவிட்டது. இவ்வளவு பேர் சொல்றாங்களே, அப்ப நம்ம இனம் இப்படித்தான் இருக்குமோ என்று அவர்களே சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி அவருடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டார்கள். அதுபோலதான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை. முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதி தீவிரவாதி என்று சொல்லிவிட்டு, இன்னைக்கு முஸ்லிம்களே நாமும் அப்படித்தான், நம்முடைய ஆளுகள் அப்படித்தானோ என்று எண்ணுகிற அளவுக்கு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அதை உறுதிப்படுத்துகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது இந்த நாட்டில மட்டுமல்ல, சர்வதேச அளவில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்பது அப்படி அல்ல, அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு பொருளுக்கும் கூட உயிரினத்திற்கும் கூட தீங்கு செய்ய இஸ்லாம் அல்ல அனுமதிப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு மனிதர் சுஹைல் என்று சொல்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப பேச்சாற்றல் உடையவர், ஜனங்கள்ட்ட நல்ல கவர்ச்சிகரமா பேசுவார். இன்னைக்கு இருக்கிற சில நபர்களை போல அவருடைய பேச்சிலே மயங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எதிர்ப்பு கொண்ட எதிர்ப்புணர்வாளர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அந்த சுஹைல் பத்ர் யுத்தத்திலே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு நிறுத்தப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு கடுமையான ஆத்திரம். அவரை பார்த்தோம், ரொம்ப மோசமாவெல்லாம் பேசக்கூடிய நபர், இவன் இவ்வளவு பேத்துக்கு மத்தியில இந்த மாதிரி குழப்பம் ஏற்படுத்திருக்கிறாங்க சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு நல்ல வேலைக்கு இல்லாம போயிட்டார். அந்த மனிதரை, அந்த மனிதரை குறித்து ரசூலுல்லாஹி இடத்துல சொன்னார்கள், யாரும் சொல்லா இவனை என்னிடத்துல ஒப்படைத்து விடுங்க, நான் ஒண்ணு இவனை செய்ய மாட்டேன், கொல்லவெல்லாம் மாட்டேன், அவனுடைய முன் பற்களை மட்டும் நான் கழட்டி விடுறேன், அதுக்கப்புறம் எப்படி பேசுறான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் எதிரியாக இருந்த போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, எந்த மனிதனுடைய உறுப்புகளையும் எடுத்து அவனுடைய அங்கீகாரம் செய்கின்ற அந்த பணிக்கு நான் அனுப்பப்படவில்லை. அப்படி நான் ஒருவனுடைய உறுப்பை நான் உடைத்து விட்டேன் என்று சொன்னால், அல்லது அதை நான் சிதைத்து விட்டேன் என்று சொன்னால், அல்லாஹ் என்னையும் சிதைத்து விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி உமர்ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். எந்த வகையிலும் எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, அவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே வளர்க்கப்பட்டதுதான் இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு யூதர் கொஞ்சம் கடன் கொடுத்திருந்தார். ஒரு பேரித்த பணங்கள் அறுவடை காலத்திலே நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவராக தான் முன் வந்து கொடுத்தார். அறுவடை காலம் வருவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மையத்தை அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர் என்ன செய்தார் என்று சொன்னால், நேராக ரசூலுல்லாஹி இடத்திலே போனார். தன்னுடைய உடம்புல இருக்கிற துண்டை அப்படியே சுருட்டி ரசூலுல்லாஹுடைய கழுத்திலே மாட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துடைய ராஜா அரசர் அவர்கள். மக்கா நகரத்தில் இருக்கிற சூழ்நிலையில நடைபெறவில்லை இந்த சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுத்திருக்க முடியும். அந்த துண்டை சுருட்டி ரசூலுல்லாஹுடைய கழுத்திலே மாட்டி அப்படியே முறிக்க வராக, முகமதே, நான் கொடுத்த அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் அதுக்குள்ள நேரம் வரலையே, அறுவடை காலம் வந்து தரேன்னு சொல்லியிருந்தா அதுக்குள்ள சமயம் இன்னும் வரலையே, அதுக்கு முன்னாடி கேட்டா எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப கோபப்பட்டவராக, இந்த அப்துல் முத்தலிபுடைய குடும்பமே இப்படிதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசப்படுத்துவதற்காக, அவருடைய ஆத்திரத்தை கிளற செய்வதற்காக அந்த குடும்பத்தை பத்தி, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பத்தி தரக்கவராக பேசினார். யாருக்கு குடும்பத்தை பத்தி பேசுறா, எவ்வளவு மோசமான ஆட்களுக்கு கூட ரோசம், என் குடும்பத்தை பேசிட்டியா அப்படின்னு சொன்னார். அதனாலேயே பல குடும்பங்களில் விவாகரத்து கூட நடக்கிறது. எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பத்தி தப்ப தப்ப பேசிட்டு இருப்பார். மனைவியே கணவனுடைய குடும்பத்தை பத்தி பேசுவார். இதனாலேயே பிரச்சனைகள் உருவாகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் எவ்வளவு உயர்ந்தவங்க, அவங்கள குடும்பத்துக்கு சொல்லி அப்துல் முத்தலிப் குடும்பத்துக்கே இதான் வழக்கம், கடந்த வாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான கோபம் வந்துச்சு. அவங்க தான் பக்கத்துல தான் இருக்காங்க எல்லாரும். உடனே என்ன செய்தார் சொன்னா, அந்த யூதரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். ரெண்டு பேத்துக்கு மத்தியில வாக்குவாதம் நிகழ்ந்து எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, உமர் இல்லாம அவனை அடிச்சு போடுவாங்க அந்த அளவுக்கு கைகலப்பு நிகழ்ந்து விடும் என்கிற அளவுக்கு முத்தி போய் விட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்க சொல்லி சொல்லிவிட்டு, உமரே எங்க ரெண்டு பேர் மத்தியில் இருக்கிற விவகாரத்தில் நீங்கள் தலையிட்டு தீர்ப்பு செய்வதற்கு நாங்கள் உங்களை எதுக்குமே ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த விஷயத்துக்கு அல்ல, அதாவது கோபப்பட்டு ஆத்திரத்தை பட்டு இன்னும் விஷயத்தை பெருசாக்கிறதுக்காக வேண்டிய அல்ல, என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும். யார் சொல்கிறார்? அல்லாஹு தஆலாவுடைய இறுதி நபி சையதுல் முர்சலீன் என்று சொல்கிற அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்தானுக்கு சொல்கிறார்கள், என்னை நோக்கி நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் வாங்கிய கடனை அழகிய முறையிலே நிறைவேற்றுங்கள். தவணை வர்றதுக்கு முன்னாடி கொடுங்கிறது அழகிய அழகிய முறையை நிறைவேற்றுவதாக. பணம் வந்துருச்சா அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு இருக்க கூடாது. தவணை காலம் வர்றதுக்கு முன்னாடி திருப்பி கொடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படி எனக்கு நீங்க சொல்லுங்க, அப்படி அவருக்கு நீங்கள் சொல்லுங்க, நீங்க கடன் கொடுத்தீங்க வாங்கினவங்களை சிரமப்படுத்தாம வாங்குங்க, கஷ்டப்படுத்தாம கேளுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இதை தவிர நீங்க கைகளப்போ மற்றதுக்கும் உங்களுடைய வேலை இங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி மனதில் அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், இதோ இன்னார் இடத்துல பேரிக்க மலம் இப்போது அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தோட்டத்தில் அவரிடத்துல இப்போது பேரித்தமலம் சாக்கு இருக்கிறது, அவரிடத்துல சென்று நீங்க இவர் கூட கடனை வாங்கி கொடுங்க. இரண்டாவது, நீங்க அவரை வந்து மிரட்டினதுனால, அவரை வந்து நீங்க பேசுறதுனால அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய விட 20 சா அதிகமாக அவருக்கு கொடுக்க சொல்லுங்க. 20 சா என்பது 40 கிலோ, அதை அதிகமாக அவருக்கு கொடுக்க சொல்லுங்கள் என்று உபரதாசனத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னை பேசுகிறான் ஏசுகிறான் என்று சொன்னாலும் கூட அவைகளை தாங்கி கொண்டு அவருக்கு எந்த தீங்கியும் செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அப்படி இருக்கிற நிலையில தேவையில்லாம போய் மனிதன் முஸ்லிம்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் செய்யறாங்க இருக்காலும் ஒரு சமுதாயத்திற்கு என்ன செய்யக்கூடாது, போல் சொல்லக்கூடாது. அதான் அந்த இஸ்லாத்திற்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கக்கூடிய குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த இப்போது இருப்பவர்கள் மட்டுமல்ல, இவருடைய தாதா மூதாதையர்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, முஸ்லிம்கள் வந்து கபர் வணங்கிகள், முஸ்லிம் வந்து தரகா வழிபாடுடையவர்கள். எந்த முஸ்லீம் போய் கபர்ல வணங்குறான்? எவனாவது ஒருத்தர் முட்டால் பையன் அறிவில்லாதனா போய் அங்க போய் விழுவான். இதை காரணமாக வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயத்தின் மீது இவங்க சின்ன ஜமாத்து என்று சொன்னாலே இவங்க கபர் வணங்கிங்க, இவங்க வந்து இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்கிற ஒரு செய்தியை அடிக்கடி சொல்லி 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 சொல்லியே என்ன செய்தாங்க, பிளவு உண்டாக்கிட்டாங்க. அவன் செய்தா மட்டும் குற்றம் இல்லை, யார் செய்தாலும் குற்றம் தானே. அவன் என்ன செய்யறான், தீவிரவாதின்னு சொல்லியே முஸ்லிம்களே என்ன செய்யறான், அது மாதிரி ஒரு கலைக்கு தள்ளிவிட்டா. இவர்கள் என்ன செய்கிறார் முஸ்லீம் என்று சொன்னால், இரண்டு விஷயங்களை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒன்று கபர் வணங்கி, இன்னொன்று மதுரபு என்ற பெயரால் இவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே பிளவு உண்டாக்கி விட்டார்கள், பிரிவினை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லி சொல்லியே ஏகப்பட்ட பிளவுகளை உண்டாக்கி விட்டார்கள், ஏகப்பட்ட பிரிவினைகளை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்போ ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிற போது பொய்யான செய்தி தான், அந்த செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிற போது அது உண்மையாகிவிடும். அந்த அடிப்படை தான் இன்றைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே, முஸ்லீம் என்று சொன்னாலே சமாதானமானவன். ரசூலுல்லாஹி இஸ்லாமின் அறிவுறுத்தல் என்ன என்று தெரியுமா, பிறர்களுக்கு இடையூறு கொடுப்பது மட்டுமல்ல, பிறர்களுடைய இடையூறை தாங்கிக் கொள்வது மீமானில ஒரு பகுதி. மற்றவங்களுக்கு ஏதாவது தந்திரம் நமக்கு செய்கிற போது அதை தாங்கிக் கொள்வது நற்குணத்தினுடைய அடிப்படை, நற்குணத்திற்கு உள்ள வைப்பதுதான். இருந்தாலும் சில நேரங்களில் சிலர்கள் என்ன செய்வார்கள், தாங்க முடியாத சூழ்நிலைக்கு வருவாங்க. இது சொல்லுவாங்க, இந்த குழவி இருக்கு பாருங்க, இந்த குழவி வந்து தன்னை போல ஒரு பிறவியை பெற்றதில்லை, பிரசவிக்கிறதில்லை. இது என்ன செய்யணும், தன்னுக்கு பின்னால் ஒரு தன்னை போல ஆள் வேணுமேங்கிறதுக்காக வேண்டி மண்ணில இருக்கிற புழுவை தேடி எடுத்துக்கொண்டு வரும், வந்து அதனுடைய கூட்டிலே வைத்து அதை கொட்டி 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 வளர்த்து தன்னை போலவே அதை ஆக்கிவிடும். அதுபோல சமுதாயத்திலே எத்தனையோ பேர்கள் மனிதர்களை முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் மீது இல்லாதே பொல்லாதே எல்லாம் சொல்லி 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 அவங்களுக்கு இடையூறு கொடுத்து கொடுத்து அவனை மாதிரி ஒரு ஆளை ஆக்கி விட்டுறாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, மற்றபடி முஸ்லிம்களுக்கு இயல்பாகவே ஈமானுடையவர்களுக்கு இஸ்லாம் எந்த நெஞ்ச கையில பூந்து விட்டதோ அவர்கள் நிச்சயமாக இது மாதிரியான குடும்ப செயலில் ஈடுபட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வழிமுறையை நமக்கு காட்டி தரவும் இல்லை. அதேதான் சொல்வார்கள், ஒரு ஒரு குரு மரணப்படுக்கையில் கிடக்கிறார், அவரை பார்த்ததுக்காக ஒரு சீடன் வந்தான். அவன் வந்து கேட்டானா, குருவே எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த குரு என்ன செய்தார், அந்த சீடனிடத்திலே சொன்னார், என்னுடைய வாயை பாருன்னு சொன்னார். அவரை வாயை பார்த்தார், பார்த்துட்டு என்ன தெரியுதுன்னு கேட்டான். வாயில பள்ளி இல்லை, வயசானவனா பல்லெல்லாம் துணிஞ்சு போயிடும், பள்ளி இல்லை, வேற என்ன இருக்கிறது, நாவும் இருக்கிறது, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி சீரனை பார்த்து கேட்டார். இப்ப சீரன் சொன்னா, வன்மம் என்னைக்குமே நடக்காது, பல்லுங்கிறது வன்மமானது கடினமானது, அது போயிடும். ஒரு காலம் இல்லாமல் ஒரு காலத்தில் என்ன செய்யணும், போயிடும், அதுக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் நாவு மென்மையானது, அதுக்கு நிரந்தரம், அது எப்பவுமே இருக்கும். அதுபோல நளினமாகவும், அதாவது மக்களுக்கு மத்தியிலே அன்பாகவும் நளினமாகவும் நடக்கின்ற தன்மை என்றைக்குமே மனிதனை நிலைநிறுத்தும், நிரந்தரமான ஒரு நிலை அவருக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே வன்மமும் அதிகாரமும் இது மாதிரியான ஒரு கடினம் மனிதர்களிடத்தில் இருந்தால் அது எப்போதுமே நடக்காது, சீக்கிரத்தில் போயிடும். இந்த செய்தியை அந்த சீடன் சொன்ன போது குரு சொன்னாரா, இதுக்கு மேல உனக்கு எந்த கத்துவமும் தேவையில்லை, எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டாய், உனக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லி அனுப்பினார். அதுபோல இதுதான் இஸ்லாத்துடைய இதே, இப்படித்தான் இஸ்லாத்துடைய இதே மென்மை மக்களுக்கு மத்தியிலே நடக்கிற போது அவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாமல் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது இதுதான் முக்கியமானது. அல்லாவுக்கு நாம் எல்லா கடமையும் செய்துட்டு மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் வெற்றி அடையவே முடியாது. சிலதாக சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் அவனால் அவனது பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு அடைந்து கொண்டிருக்கிறானோ அவன் மூமின் அல்ல, அவன் மூமின் அல்ல, அவன் மூமின் அல்லன்னு மூன்று முறை சொன்னான். அவன் ஈமான் கொண்டவன் ஆக முடியாது. அடுத்த வீட்டுக்கு இவன் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறான்னு சொன்னா அவன் மூமின் ஆக முடியாது. ஒரு சாபி கேட்டார், யார் சொல்லலாம், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் யூதனாக இருக்கிறான், அவனுக்கும் நான் தொந்தரவு கொடுத்தாலும் நான் மூமினாக முடியாது என்று கேட்டபோது, யூதனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்கவும் மூமினாக முடியாது. அப்ப கேட்கிறா, யார் சொல்லலாம், பக்கத்து வீடு எவ்வளவு தூரம், எந்த வீடு, ஏன்னா ஒரு பயம். சரதாலின் சொன்னார்கள், உங்கள் பக்கத்து வீடு என்று சொன்னால் உங்கள் வீட்டில இருந்து வலதுபுறத்திலே 40 வீடு, இடதுபுறத்திலே 40 வீடு, முன்பக்கத்திலே 40 வீடு, பின்பக்கத்திலே 40 வீடு, எத்தனை வீடாச்சு, 160 வீடாச்சு. 160 வீட்டுக்கு ஒரு மனிதன் தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் அவன்தான் மூமின். அப்படி அந்த 160 வீடுகளிலே ஒரு வீட்டுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தால் அவன் மூமின் ஆக முடியாது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போதனை எவ்வளவு விரிவானது என்பதை நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே நாம மற்றவங்களுக்கு இடையூறாக வாழக்கூடாது, இடையூறு கொடுக்கக்கூடாது என்பதாக இஸ்லாம். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். இஸ்லாம் அந்த அளவுக்கு அவர்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்லா ரஹ்மான் நமக்கு நேரிய வழியை காட்டி நேரிய வழியின் மீது நினைத்திருக்கக்கூடிய தோட்டிக்கு நடைபெறுவாங்க.